9வது ஞாயிறு ஆசரிப்பு சட்டங்கள். தேவனின் அதிகாரத்திற்கு எதிரான சாத்தானின் சவால். தனது வேசித்தனமாகிய மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தினால் பாபிலோனை தேவன் வெளிப்படையாக கடிந்துரைக்கின்றார். தேவன் 6 நாட்களுக்குள் உலகத்தை உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தி தமது மக்களால் தங்களது தலைமுறைதோறும் ஆசரிக்கப்படும்படியாக மற்ற நாட்களிலிருந்து அதை தமக்கென்று பரிசுத்தமானதாக பிரித்தெடுத்தார். ஆனால் பாவ மனுஷனோ தேவனுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தன்னை தேவனாக காண்பித்துக் கொண்டு காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைத்தான். இந்த வல்லமை தன்னை தேவனுக்கு சமமாக மாத்திரமல்ல, தேவனுக்கு மேலாகவும் தன்னை உயர்த்தி காண்பித்து 7வது நாள் இருக்க வேண்டிய இடத்திலே வாரத்தின் 1ஆம் நாளை வைத்து ஓய்வு நாளை மாற்றி அதன் வல்லமையை நிரூபிக்க நினைத்தது. புராட்டஸ்டன்ட் உலகம் போப்பு மார்க்கத்தின் இந்த குழந்தையை ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமானதாக எடுத்துக்கொண்டது. தேவனுடைய வார்த்தை இதனை அவளுடைய வேசித்தனம் வெளிப்படுத்தல் 14:8 என்று அழைக்கிறது.
கிறிஸ்தவர்கள் பெருகி வந்த காலகட்டத்தின் போது மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு மாபெரும் எதிரியானவன் 4ஆம் கற்பனையாகிய 7ஆம் நாள் ஓய்வு நாளை விசேஷ தாக்குதலுக்குரிய ஒரு பொருளாக ஆக்கினான். சாத்தான் சொல்வதாவது, தேவனுடைய நோக்கங்களுக்கு எதிராக நான் செயல்படுவேன். தேவனுடைய சிருஷ்டிப்பின் சின்னமாகிய 7ஆம் நாள் ஓய்வு நாளை புறக்கணிப்பதற்கான வல்லமையை என்னுடைய பின்னடியார்களுக்கு அளிப்பேன். அப்படியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஓய்வு நாள் மாற்றப்பட்டுவிட்டது என்று உலகத்திற்கு காண்பிப்பேன். மக்களுடைய மனதில் அந்த நாள் இல்லாதவாறு செய்வேன். அதை பற்றிய நினைவையே அழித்து விடுவேன். அந்த நாளுக்கு பதிலாக அதனிடத்திலே தேவனுடைய நம்பிக்கைக்கு ஆதாரச் சான்றுகளை பெற்றிராத, அவருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் நடுவில் அடையாளமாக இல்லாத ஒரு நாளை வைப்பேன். 7ஆம் நாளுக்கு தேவன் நியமித்த பரிசுத்தத்தை இந்த நாளுக்கு மாற்றும்படியாக இந்த நாளை ஏற்றுக்கொண்டவர்களை நான் வழிநடத்துவேன். சர்ச்சைக்குரிய மாபெரும் கருத்தாகிய ஓய்வு நாள் கடைசி நாட்களில் தொடர்ந்து நடத்தப்படப்போகின்ற யுத்தத்தில் ஏகோவாவின் சட்டத்திற்குரிய கடமையிலிருந்து விலகி எதிர்த்து நிற்கின்ற தீமை விளைவிக்கும் வல்லமைகள் அனைத்தும் தேவனுடைய மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும்படியாக ஒன்று சேரும். இந்த யுத்தத்திலே 4ஆம் கற்பனையாகிய ஓய்வு நாள் வாத அடிப்படையிலான மிக முக்கியமான கருத்தாயிருக்கும். ஏனெனில் பிரமாணத்தை தந்த உன்னதமான தேவன் இந்த ஓய்வு நாள் கற்பனையின் மூலமாகவே வானங்களையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகராக தம்மை அடையாளப்படுத்தி காட்டுகின்றார். நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறைதோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். யாத்திராகமம் 31:13 என்று கர்த்தர் கூறுகின்றார். எந்த நாள் ஓய்வு நாள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று கூறி ஓய்வு நாளை ஆசரிக்க தடைகளை உண்டாக்க சிலர் முற்படுவர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வருகிறதென அவர்கள் அறிந்திருப்பார். அதன் ஆசரிப்பை கட்டாயப்படுத்தும் சட்டங்களை இயற்றுவதில் மாபெரும் வைராக்கியத்தை காண்பிப்பர். 1880களில் நடந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்ட இயக்கம் நமது தேசத்திலே ஞாயிறு ஆசரிப்பின் சட்டமானது இயற்றப்படுமென்று அநேக வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இயக்கம் இப்பொழுது சரியாக நம்மேல் வந்திருக்கின்றது. இந்த விஷயத்திலே நமது மக்கள் என்ன செய்யப்போகிறார்கள் என்று நாம் கேட்கின்றோம். தேவனுடைய மக்களுக்கு கிருபையும் வல்லமையும் கொடுக்கப்படும்படியாக விசேஷமாக இப்பொழுது நாம் தேவனை தேட வேண்டும். தேவன் ஜீவிக்கிறார். அவர் நமது செயலுரிமையை தடுத்து போடக்கூடிய காலம் முழுமையாக வந்துவிட்டது என்பதை நாம் நம்புகிறதில்லை. பூமியின் 4 திசைகளிலும் தூதர்கள் நின்று கொண்டு பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடிக்காதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருப்பதை தீர்க்கதரிசி கண்டார். வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்து அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெத்திகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மவரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டுச் சொன்னான். தேவனுடைய ஊழியக்காரர்கள் உலகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு ஏகோவாவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பதற்கு எதிராக அறிவிக்கப்பட வேண்டிய எச்சரிப்பை கொடுக்கும் வரை தேவ தூதர்கள் அந்த நான்கு காற்றுகளையும் விட்டுவிடாமல் பிடித்திருக்கத்தக்கதாக தேவனிடத்தில் மன்றாட வேண்டிய வேலையே நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய வேலையாக உள்ளது என்பதை இது சுட்டிக்காட்டுகின்றது. ஞாயிறு ஆசரிப்பு சட்ட ஆதரவாளர்கள் தாங்கள் செய்கிறதை உணராதிருத்தல். ஞாயிறு ஆசரிப்பு இயக்கம் தற்போது இருளிலே அதனுடைய வழியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. தலைவர்கள் அதன் உண்மையான விஷயத்தை மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த இயக்கத்துடன் இணைந்திருப்பவர்களில் கூட அநேகர் அதன் உள்நோக்கம் எவ்விடத்திற்கு குறிப்பிட்ட ஒரு வழியை நோக்கிச் சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை அறியாதிருக்கின்றனர். அவர்கள் குருட்டுத்தனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். தாங்களை சுதந்திரமும் சுயாதீனமுமான ஒரு தேசமாக ஆக்கியிருக்கிற கொள்கைகளை புராட்டஸ்டன்ட் அரசாங்கம் தியாகம் செய்து போப்பாதிக்க போலி கொள்கைகளையும் போப்பாதிக்க வஞ்சகங்களையும் பிரபலப்படுத்துகிற நியதிகளை சட்டமியற்றுதலின் மூலம் அரசியலமைப்புக்குள் கொண்டுவருமானால் இருண்ட யுகங்களின் ரோம அருவருப்புக்கள் தாங்கள் மறுபடியும் மூழ்குகிறதை அவர்கள் காணாதிருக்கிறார்கள். ஞாயிறு ஆசரிப்பை அமலாக்குவதற்காக இந்த இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களில் அநேகர் கூட இந்த செயலை தொடர்ந்து வரக்கூடிய விளைவுகளுக்கு குருடாக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் மத சுதந்திரத்திற்கெதிராக நேரடியாக மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அறியாதிருக்கின்றனர். வேதாகம் ஓய்வு நாள் வலியுறுத்தும் காரியங்களையும் ஞாயிறு ஆசரிப்பு அமைப்பு எந்த பொய்யான அஸ்திபாரத்தின் மேல் போடப்பட்டிருக்கின்றது என்பதையும் ஒருபோதும் உணராதிருக்கின்ற அநேகர் இருக்கின்றார்கள். அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றி ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டுமென்று ஒரு முயற்சியை எடுப்பவர்கள் அதனுடைய விளைவு என்னவாயிருக்கும் என்பதை சிறிதளவே உணர்ந்திருக்கின்றனர். ஒரு மாபெரும் நெருக்கடி இப்போதே நம்மீது வந்திருக்கின்றது. ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருக்கலாகாது. வரப்போகின்ற ஆபத்தை தவிர்ப்பதற்காக நமது வல்லமைக்குட்பட்ட அனைத்தையும் செய்வது நமது கடமையாக இருக்கின்றது. இந்த தீமையின் மேகத்தை தேவன் பின்னுக்குத் தள்ளவும் எஜமானுக்காக வேலை செய்ய இன்னும் சில கிருபையின் ஆண்டுகளை கூட்டித் தரவும் வேண்டுமென்று விண்ணப்பிக்க வேண்டியது உலகெங்கிலுமுள்ள ஜபிக்கிற ஆண்கள் மற்றும் பெண்கள் மீது விழுந்த ஒரு பெரும் பொறுப்பாக இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை இப்பொழுது கைக்கொள்பவர்கள் தேவன் மாத்திரமே கொடுக்கக்கூடிய விசேஷ உதவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். பயமுறுத்தக்கூடிய பேராபத்தை எவ்வளவுக்கெவ்வளவு தாமதிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் தாமதிக்க வைக்கத்தக்கதாக அவர்கள் மிகவும் ஊக்கமாக உழைக்க வேண்டும். பிரமாணத்தை கைக்கொள்ளுகின்ற தேவனுடைய ஜனங்கள் இந்த சூழ்நிலையை தாங்கள் நற்பாங்குடன் ஏற்றுக்கொண்டது போல இந்த நேரத்திலே அமைதியாக இருக்க வேண்டாம். மனச்சாட்சியின் சுதந்திரத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யாமலிருக்கின்றோம். இத்தனை நீண்ட காலமாக அலட்சியப்படுத்தப்பட்ட ஊழியத்தை நாம் நிறைவேற்றி முடிக்கும் வரை இந்த பேராபத்துக்கள் ஒருவேளை தாமதப்படுத்தப்படும்படியாக ஊக்கமான மற்றும் கருத்துமிக்க ஜபங்கள் பரலோகத்திற்கு எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும். மிகவும் ஊக்கமான ஜபங்கள் முதலாவதாக எழும்பட்டும். அதன் பின்பு நம்முடைய ஜபத்துடன் கூட நாமும் இணைந்து வேலை செய்வோமாக. தூங்கிக் கொண்டிருப்பது போலிருக்கும் அநேகர் மிக சாவதானமாயிருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஞாயிறு ஆசரிப்பு வலியுறுத்தப்படுமென்று தீர்க்கதரிசனம் முன்னுரைத்திருந்தால் கண்டிப்பாக அந்த சட்டமானது இயற்றப்படும் என்று கூறுகின்றார்கள். இந்த முடிவிற்கு வந்த பின்பு அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அமைதியான ஒரு எதிர்பார்ப்புடன், அப்படிப்பட்ட இக்கட்டு நாளிலே தேவன் தமது மக்களை காப்பாற்றுவார் என்ற எண்ணத்துடன் தங்களை தாங்களே ஆறுதல் படுத்திக் கொண்டு உட்கார்ந்திருக்கின்றார்கள். ஆனால் தேவன் நமது பொறுப்பில் ஒப்படைத்திருக்கின்ற வேலையை செய்வதற்கு எந்த முயற்சியும் நாம் எடுக்காதிருந்தால் அவர் நம்மை காப்பாற்ற மாட்டார். உண்மையுள்ள ஜாமக்காரராக பட்டயம் வருகிறதை நீங்கள் காண வேண்டும். ஆண்களும் பெண்களும் அறியாமையின் மூலம் ஒரு பாதையை தொடராதபடி எச்சரிப்பை அளிக்க வேண்டும். அவர்கள் சத்தியத்தை அறிந்திருந்தார்களானால் அப்பாதையை தவிர்த்திருந்திருப்பார்கள். ஞாயிறு ஆசரிப்பாளர்களுக்கு ஆதரவழியாமல் தேவப்பிரமாணத்தை உயர்த்துங்கள். மத சுதந்திரத்தை அடக்கும்படியாகவும் தங்களது சக மனிதர்களை ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிப்பதற்கு வழிநடத்துவதற்கும் அல்லது கட்டாயப்படுத்துவதற்கும் அடக்குமுறை அளவுகளை நடைமுறைப்படுத்தும்படியாகவும் தங்களது செல்வாக்கை பயன்படுத்துகிறவர்களை பிரியப்படுத்துவதற்காக நாம் வேலை செய்யக்கூடாது. வாரத்தின் முதல் நாள் பயபக்திக்குரிய ஒரு பரிசுத்த நாள் கிடையாது. அது ஒரு போலியான ஓய்வு நாளாகும். எனவே கர்த்தருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் இந்த நாளை மேன்மைப்படுத்தி தேவனுடைய ஓய்வு நாளை மிதித்துப்பாளை மிதித்துப் போடுவதன் மூலமாக தேவனுடைய பிரமாணத்தை மீறுகின்ற ஜனங்களோடு பங்கு கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களை பதவியில் வைப்பதற்காக தேவனுடைய மக்கள் வாக்களிக்கக் கூடாது. ஏனெனில் அப்படி இவர்கள் வாக்களிக்கின்றபோது பதவிக்கு வந்த பின்பு அவர்கள் செய்யவிருக்கிற பாவங்களில் அவர்களுடன் சேர்ந்து இவர்களும் பங்கெடுக்கிறார்கள். இந்த ஞாயிறு ஆசரிப்புச் சட்ட இயக்கத்தை குறித்து எக்காலம் நிச்சயமான ஒரு முழக்கத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். நமது பத்திரிகைகளிலே தேவனுடைய பிரமாணத்தின் நித்தியத்தன்மையின் கருத்து ஒரு விசேஷமானதாக ஆக்கப்பட்டிருக்குமானால் அது சிறந்த நன்மையாக இருந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். இந்த ஞாயிறு ஆசரிப்புச் சட்டத்தை வீழ்த்திட நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் இப்போதே செய்து கொண்டிருக்க வேண்டும். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஞாயிறு ஆசரிப்புச் சட்டத்தை அமல்படுத்தும். நமது நாடு ஞாயிறு ஆசரிப்புச் சட்டத்தை கொண்டுவரும்படி அதனுடைய அரசாங்கத்தின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்கும்போது புராட்டஸ்டன்ட் மார்க்கம் இந்த சட்டத்திலே போப்பு மார்க்கத்தோடு கைகோர்த்துக் கொள்ளும். புராட்டஸ்டன்ட் மக்கள் தங்களது முழு செல்வாக்கையும் பலத்தையும் போப்பு மார்க்கத்திற்கு ஆதரவாக திருப்புவர். நாடு தழுவிய ஒரு சட்டத்தின் மூலம் பொய்யான ஓய்வு நாளை வலியுறுத்தும் போது ரோம அரசாங்கத்தின் சீர்கெட்டுப்போன நம்பிக்கைக்கு அவர்கள் ஜீவனையும் வல்லமையையும் அளிப்பர். இதன் மூலமாக அவடு கொடுங்கோளாட்சிக்கும் மனச்சாட்சியின் அடக்குமுறைக்கும் மறு உயிரூட்டுவர். மார்ச் 179. வெகு சீக்கிரத்திலோ அல்லது சற்று தாமதமாகவோ ஞாயிறு ஆசரிப்புச் சட்டங்கள் அமலுக்கு கொண்டு வரப்படும். ஞாயிறு ஆசரிப்புச் சட்டங்கள் வெகு சீக்கிரத்தில் வலியுறுத்தப்பட்டு நடைமுறைக்கு கொண்டுவரப்படும். அப்போது நம்பகமான பதவிகளில் இருப்பவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்ளுகின்ற சிறிதளவு எண்ணிக்கையுள்ள கூட்டத்திற்கு எதிராக வெறுப்புடையவர்களாக இருப்பர். ஆட்டுக்குட்டி கொப்பான கொம்புகளை உடைய மிருகத்தினால் சுட்டிக்காட்டப்பட்ட வல்லமை பூமியும் அதன் குடிகளும் சிறுத்தையைப் போன்ற மிருகத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட போப்பு மார்க்கத்தை வணங்கும்படி செய்யும் என்பதை வெளிப்படுத்தல். 13 தீர்க்கதரிசனம் அறிவிக்கின்றது. ரோமன் கத்தோலிக்க சபை தன்னுடைய மேலாதிக்கத்தின் விசேஷமான அங்கீகரிப்பு என்று உரிமை பாராட்டும் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்கும்படியான சட்டத்தை அமெரிக்க ஐக்கிய நாடு வலியுறுத்தும் போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். நியாயத்தின் மீதான அன்பையும் சத்தியத்தின் மீதான பற்றையும் அரசியல் சீர்கேடு அழித்துக் கொண்டிருக்கிறது. சுதந்திர அமெரிக்காவிலும் கூட ஆட்சியாளர்களும் சட்டமியற்றுபவர்களும் பொது ஜன ஆதரவை பெற வேண்டி ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்துகின்ற ஒரு சட்டத்திற்கான ஏகோபித்த வேண்டுகோளுக்கு இணங்கிப் போவார்கள். ஞாயிறு ஆசரிப்புச் சட்ட ஆதரவாளர்கள் பயன்படுத்தும் விவாதங்கள் நிகழ்கின்ற சம்பவங்களுக்கு சாத்தான் தனது சொந்த வியாக்கியானங்களை அளித்து நாட்டிலே நடக்கின்ற பேரழிவுகளெல்லாம் ஞாயிறு ஆசரிப்பை மீறுவதின் ஒரு விளைவே ஆகும் என்று தான் விரும்புகின்றபடியே அவர்களை நினைக்க வைப்பான். செல்வாக்குள்ள இந்த மனிதர்கள் தேவனுடைய உக்கிர கோபத்தை ஆற்ற வேண்டும் என்று எண்ணி ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்துகின்ற சட்டங்களை இயற்றுவார்கள். 10வது கிறிஸ்தவ ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கப்படும் நாளை பரிசுத்த குலைச்சலாக்குவதே விரைவாக பரவி வரும் சீர்கேட்டுக்கு பெரும் காரணமாக உள்ளது. ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்தினால் சமுதாயத்தின் ஒழுக்க நிலை பெருமளவிற்கு மேம்படும் என்ற விவாதத்தை இதே பிரிவினர் முன்வைப்பர். மெய்யான ஓய்வு நாளை பற்றிய உபதேசம் மிகவும் பரவலாக பிரசங்கிக்கப்பட்ட அதே அமெரிக்காவில் இந்த விவாதம் விசேஷ விதத்தில் வலியுறுத்தப்படுகிறது. புராட்டஸ்டன்ட் மார்க்கமும் கத்தோலிக்கமும் இணைந்து செயல்படுதல். புராட்டஸ்டன்ட் மார்க்கம் ரோம வல்லமைக்கு நேராக தனது ஐக்கியத்தின் கரத்தை நீட்டும். அப்போது தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஓய்வு நாளுக்கு விரோதமாக ஒரு சட்டம் இயற்றப்படும். அதன் பிறகு தேவன் தமது அபூர்வமான கிரியையை பூமியிலே நடப்பிப்பார். விக்கிரகாராதனை என்ற குற்றச்சாட்டிலிருந்து ரோம சபை எப்படி தன்னை விடுவித்துக் கொள்ளும் என்பதை நம்மால் காண முடியாது. முடிவினிலே தங்களோடு ஒருங்கிணையக்கூடிய இப்படிப்பட்ட மதத்தைத்தான் புராட்டஸ்டன்ட் சபையார் பரிவுடன் நோக்கிப் பார்க்க ஆரம்பித்திருக்கின்றனர். ஆயினும் இந்த ஒருங்கிணைப்பு கத்தோலிக்கத்தில் ஏற்படுத்தப்படும் ஒரு மாறுதலினால் உண்டாக்கப்பட்டதல்ல. ஏனென்றால் ரோம் ஒருபோதும் மாறுவதில்லை. அவள் தவறிழைக்காத தன்மையை உரிமை பாராட்டுகின்றாள். புராட்டஸ்டன்ட் மார்க்கம்தான் மாறக்கூடியதாகும். தனது பங்காக அது கையாளுகின்ற தாராள கொள்கைகள்தான் கத்தோலிக்கத்தின் கரத்தை பற்றிக் கொள்ள வேண்டிய இடத்திற்கு அதனை கொண்டுவரும். தாங்கள்தான் புராட்டஸ்டண்டுகள் என்று வெளிப்படையாக உரிமை பாராட்டிக் கொள்ளும் புராட்டஸ்டன்ட் உலகம் பாவ மனுஷனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும். அப்போது சபையும் உலகமும் சீர்கேடான ஐக்கியத்திற்குள்ளாக இருக்கும். முந்தின உலகத்தின் ரோம மார்க்கமும் இன்றைய உலகத்தின் மருள விழுந்த புராட்டஸ்டன்ட் மார்க்கமும் தெய்வீக கட்டளைகள் அனைத்தையும் கனப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக ஒரேவிதமான காரியத்தையே நடப்பிக்கும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டங்கள் ரோமாபுரியை கனப்படுத்தும். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் முன்னணியில் இருக்கின்ற சபைகள் தங்களால் பொதுவாக வைக்கப்பட்டிருக்கும் ஒரே மாதிரியான உபதேசத்தினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் ஒன்றிணைந்து தங்களது சட்டங்களை வலியுறுத்தும்படியாகவும் தங்களது நிறுவனங்களை தாங்கும்படியாகவும் நாட்டிலே செல்வாக்கை உண்டாக்கும். அப்போது புராட்டஸ்டன்ட் அமெரிக்கா ரோம ஆட்சி முறைக்கேதுவான ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணியிருக்கும். அதற்கு இணங்காதவர்கள் மீது கொண்டுவரப்படுகின்ற சமூக தண்டனைகள் தவிர்க்க இயலாத முடிவாக இருக்கும். புராட்டஸ்டன்ட் சபைகளின் சார்பாக ஞாயிறு ஆசரிப்பின் வலியுறுத்துதல் போப்புமார்க்க அதிகாரத்தின் ஆராதனையை வலியுறுத்துவதாகும். உலகப்பிரகாரமான வல்லமையினால் மத சம்பந்தமான ஒரு கடமையை செய்ய வலியுறுத்தும் செயல் சபைகள் தாங்களாகவே மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணுவதாகும். எனவே ஞாயிறு ஆசரிப்பை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வலியுறுத்துவது மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கும்படி வலியுறுத்தும் ஒரு காரியமாகும். புராட்டஸ்டன்ட் மார்க்கம் ரோம வல்லமையின் கரத்தை பற்றி பிடிக்கத்தக்கதாக பெரும் பிளவிற்கு அப்பாலும் தனது கரத்தை நீட்டும். புராட்டஸ்டன்டுகள் ஆவி மார்க்கத்தின் கரங்களைப் பற்றி பிடிப்பதற்காக அந்த படுகுழிக்கு அப்பாலும் கரங்களை நீட்டுவார்கள். இந்த முக்கூட்டு ஐக்கியத்தின் செல்வாக்கின் கீழ் புராட்டஸ்டன்ட் மற்றும் குடியரசு நாடான நமது நாடு அமெரிக்கா அதன் அரசியலமைப்பின் ஒவ்வொரு கொள்கையையும் மறுத்து போடும்பொழுதும் போப்பாதிக்க பொய் உபதேசங்களையும் வஞ்சகங்களையும் பரப்புவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும் பொழுதும் சாத்தான் தனது அற்புத கிரியைகளை நடப்பிக்கும் நேரமும் உலகத்தின் முடிவும் சமீபித்துவிட்டது என்பது நாம் அறிந்து கொள்ளலாம். ரோம் தனது இழந்து போன வல்லமையை மீண்டும் பெறும். நாம் கடைசி இக்கட்டை நெருங்கும்போது கர்த்தருடைய கருவிகளாகிய அவரது மக்கள் மத்தியில் ஒருமைப்பாடும் ஐக்கியமும் இருக்க வேண்டிய அந்த நேரம் மிக முக்கியமான நேரமாகும். உலகம் புயலாலும் யுத்தத்தாலும் வேற்றுமை உணர்வுகளாலும் நிறைந்திருக்கின்றது. இருப்பினும் போப்பு வல்லமை என்னும் ஒரு தலைமையின் கீழாக தேவனுடைய சாட்சிகளாகிய அவரது பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்பதன் மூலம் அவரையே எதிர்த்து நிற்க மனிதர்கள் ஒன்றுபடுவார்கள். இந்த ஐக்கியம் மாபெரும் மருள விழுகைக்காரனால் உறுதியாக்கப்பட்டிருக்கும். குடியரசு கொள்கைகளின் மீது அமெரிக்கா அரசாங்கத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிக்க கட்டாயப்படுத்தும் சட்டங்கள் அக்கொள்கைகளிலிருந்து தேசிய அளவில் மருள விழும் நிலையை கொண்டுவரும். போப்பு மார்க்கத்தின் மதம் ஆட்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். தேவனுடைய பிரமாணம் பயனற்றதாக ஆக்கப்படும். போப்பு மார்க்கத்தின் வெற்றிக்கு பெரும் அறிவின் அடர்த்தியான இருண்ட நாள் மிகச் சாதகமானது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அப்படியிருந்த போதிலும் பெரும் அறிவின் ஒளிமிக்க நாளும் அதற்கு சமமாக அதன் வெற்றிக்குச் சாதகமாக உள்ளது என்பதற்கான நடைமுறை விளக்கம் தரப்பட்டுள்ளது. ரோமன் கத்தோலிக்க சபைக்கும் அதன் பயனைப் பெறும் அமைப்புகளுக்கும் அரசாங்கத்தின் ஆதரவு தேவையென்று கோரும் இயக்கங்கள் இப்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் முன்னேறி வருகின்றன. இக்காரியங்களில் புராட்டஸ்டன்டுகள் போப்புமார்க்கவாதிகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றனர். அதுமட்டுமல்ல, பழைய உலகத்தில் போப்பு மார்க்கம் இழந்துவிட்ட மேலாதிக்கத்தை புராட்டஸ்டன்ட் அமெரிக்காவில் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி புராட்டஸ்டன்ட்கள் போப்பு மார்க்கத்துக்கென்று கதவை திறந்து கொண்டிருக்கின்றனர். தேசிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்றால் தேசிய மருளவிழுகை என்று பொருள். சட்டமையற்றுபவர்கள் பொதுமக்களிடையே மதிப்பையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கான கோரிக்கைக்கு இணங்குவார்கள். தேவனுடைய பிரமாணத்தின் மீறுதலாக போப்பு மார்க்கத்தின் அமைப்பை சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துவதிலே நமது நாடு நீதியினின்று முற்றிலுமாக தனது தொடர்பை துண்டித்துக் கொள்ளும். எருசலேமிற்கு வரப்போகின்ற அழிவை சுட்டிக்காட்டத்தக்கதாக ரோம சேனை எருசலேமை நெருங்கி வரும் சம்பவம் சீடர்களுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதைப்போன்று தேவனுடைய பொறுமை எல்லையை எட்டிவிட்டது என்பதை இந்த மருளவிழுகை ஒரு அடையாளமாக நமக்கு காட்டுகிறது. வாரத்தின் முதலாம்லை பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசரிக்க மாட்டோம் என்று நாம் உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏனெனில் அது ஏகோவா தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நாளல்ல. ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமாக ஆசரிப்பதின் மூலம் நம்மை நாமே மாபெரும் வஞ்சகனின் பக்கத்தில் வைத்துக் கொள்கின்றோம். தேவனுடைய பிரமாணம் பயனற்றதாய் ஆக்கப்படும் போதும், மருளவிழுகை ஒரு நாடுதழுவிய பாவமாக மாறும் போதும் கர்த்தர் தமது ஜனங்கள் சார்பாக கிரியை செய்வார். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மக்கள் தயவு பெற்ற மக்களாவர். ஆனால் அவர்கள் மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி புராட்டஸ்டன்ட் கொள்கைகளை விட்டுக் கொடுத்து போப்பு மார்க்கத்தின் உடன்பாட்டை தெரிவிக்கும் போது அவர்களது அக்கிரமத்தின் அளவு நிறைவை அடையும். அப்போது நாடுதழுவிய மருளவிழுகை பரலோகத்தின் புத்தகங்களிலே பதிவு செய்யப்படும். தேசிய மருளவிழுகையை பின்தொடரும் தேசிய அழிவு.
மனிதரின் மார்க்க சம்பந்தமான உரிமைகளிலே நமது நாடு அமெரிக்கா அவர்களது மனச்சாட்சியை கட்டுப்படுத்துவதற்கு தனது சட்டமன்றங்களிலே சட்டங்களை இயற்றி ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்தி ஏழாம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பவர்களுக்கு எதிராக ஒடுக்கும் வல்லமையை கொண்டு வரும்போதும், நமது தேசத்திலே தேவனுடைய பிரமாணம் அனைத்து குறிகோள்களிலும் நோக்கங்களிலும் பயனற்றதாக ஆக்கப்படும்போதும் நாடுதழுவிய மருளவிழுகை ஏற்படும். அதைத் தொடர்ந்து நாடுதழுவிய அழிவு வரும். நாடுதழுவிய மருளவிழுகையின் பொழுது நாட்டின் அதிகாரிகள் அனைவரும் பாவ மனுஷனின் பக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு சாத்தானின் திட்டப்படி செயல்படுவார்கள். அப்போது அவர்களது அக்கிரமத்தின் அளவு நிரம்பியிருக்கும். இப்படிப்பட்ட நாடுதழுவிய மருளவிழுகை நாடுதழுவிய அழிவிற்கு அடையாளமாகும். ரோமன் கத்தோலிக்க கொள்கைகள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் கவனிப்பிற்கு ஏற்ற வகையில் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த நாடுதழுவிய மருளவிழுகை நாடுதழுவிய அழிவினால் வெகு விரைவாக தொடரப்படும். தங்களது முன்னோர்கள் எதற்காக எதிர்த்து கொடிய உபத்திரவங்களை சகித்து போப்பு மார்க்கத்திலிருந்து வெளியே வந்தார்களோ அதே கொள்கைகளை புராட்டஸ்டன்ட் சபைகள் விட்டுக் கொடுத்து ஒரு பொய்யான மார்க்கத்தை நிலைநிறுத்த உலக வல்லமையோடு ஒன்று சேரும். அப்போது நாடும் சபையும் ஒன்றிணைந்த அதிகாரத்தினால் போப்பு மார்க்கத்தின் ஓய்வு நாள் வலியுறுத்தப்படும். அப்போது நாடுதழுவிய அழிவில் மாத்திரமே முடிவடையக்கூடிய நாடுதழுவிய ஒரு மருளவிழுகை ஏற்படும்.
சபையின் நிறுவனங்களை நிலைநிறுத்தவும் சட்டங்களை வலியுறுத்தவும் அரசாங்கம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தும். அப்போது புராட்டஸ்டன்ட் அமெரிக்கா போப் மார்க்கத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணியிருந்திருக்கும். நாடு தழுவிய ஒரு மருளவிழுகை உண்டாகும். நாடு தழுவிய அழிவிலேதான் அது முடிவடையும். உலகளாவிய ஞாயிறு சட்டம். வரலாறு மீண்டும் திரும்பும். பொய்யான மார்க்கம் உயர்த்தப்படும். பொதுவான ஒரு வேலை நாளான எந்த ஒரு பரிசுத்தத்தையும் பெற்றிராத வாரத்தின் முதலாம் நாள் பாபிலோனிலே நிறுத்தப்பட்ட சிலையைப் போல நிலைநிறுத்தப்படும். எல்லா நாடுகளும் எல்லா பாஷைக்காரரும் எல்லா ஜனக்கூட்டத்தாரும் இந்த போலியான ஓய்வு நாளை ஆராதிக்கும்படியாக கட்டளை கொடுக்கப்படுவர். இந்த நாளை ஆராதிக்க வேண்டுமென்று வலியுறுத்தப்படும் சட்டம் உலகம் முழுவதற்கும் சென்றடைய இருக்கின்றது. மத சுதந்திரத்தை பெற்றிருக்கும் நாடாகிய அமெரிக்கா போப் மார்க்கத்தோடு இணைந்து பொய்யான ஓய்வு நாளை கனப்படுத்தும்படி மக்களை கட்டாயப்படுத்தி அவர்கள் மனச்சாட்சியை வற்புறுத்தும்போது
இந்த பூமியின் மீதிருக்கின்ற ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் இவளது முன்மாதிரியை பின்பற்றத்தக்கதாக வழிநடத்தப்படுவார்கள். உலகம் முழுவதும் பங்கு வகிக்கக்கூடிய இந்த மாபெரும் கடைசி போராட்டத்தில் ஓய்வு நாளை பற்றின சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி முக்கிய விஷயமாக இருக்கும். வெளிநாடுகளான மற்ற நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மாதிரியை பின்பற்றும். அமெரிக்கா முன்னின்று நடத்திச் சென்றாலும் உலகத்தின் எல்லா பகுதியிலும் இருக்கின்ற நமது மக்கள் மீது மேலும் இதேபோன்ற இக்கட்டு வரும்.
உண்மைக்கு பதிலாக பொய்யை நிலைநாட்டுவதே நாடகத்தின் கடைசி காட்சியாக இருக்கும். உண்மைக்கு பதிலாக நிலைநாட்டப்பட்ட பொய்யான இந்த செயல் உலகளாவியதாக மாறும்போது தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். மனிதனுடைய சட்டதிட்டங்கள் தேவனுடைய பிரமாணங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் போதும் இந்த உலகத்தின் வல்லமைகள் வாரத்தின் முதல் நாளை கைக்கொள்ள வேண்டுமென்று மனிதர்களை கட்டாயப்படுத்த முயற்சிக்கும் போதும் தேவன் கிரியை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதென்று அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிரமாணத்திற்கு பதிலாக மனிதனுடைய சட்டங்களையும் வேதாகம ஓய்வு நாளின் இடத்திலே ஞாயிற்றுக்கிழமையை மானிட அதிகாரத்தின் மூலமாக மாத்திரம் உயர்த்தி பிடித்தல் இந்த நாடகத்தின் கடைசி காட்சியாக இருக்கும். தேவனுடைய பிரமாணத்திற்கு பதிலாக வைக்கப்பட்ட இந்த சட்டம் உலகளாவியதாகும்போது தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். பூமியை கடுமையாக அசைக்கசைக்கும்படியாக தேவன் தமது மாட்சிமையில் எழும்புவார். ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை முழு உலகமும் ஆதரிக்கும். துன்மார்க்கர் தங்களிடம் சத்தியம் இருப்பதாகவும் அற்புதங்கள் தங்களுக்குள்ளே நடப்பதாகவும் பரலோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள் தங்களோடு பேசுவதாகவும் நடப்பதாகவும் அதிநிமித்தமே பெரிய அடையாளங்களும் வல்லமையும் அற்புதங்களும் அவர்கள் மத்தியில் நடைபெறுவதாகவும் இதுதான் தாங்கள் அநேக நாட்களாக எதிர்பார்த்திருந்த தற்காலிக ஆயிர வருட அரசாட்சி என்பதாகவும் அறிவிப்பார்கள். முழு உலகமும் மனமாற்றமடைந்து ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு இசைவாய் இருந்தது.
உலகம் முழுவதும் ஏழாம் நாள் அட்வென்டிஸ்டுகளுக்கு விரோதமாக தூண்டப்பட்டு பகை நிறைந்து காணப்படும் இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய வல்லமையின் அமைப்பாகிய ஞாயிறு ஆசரிப்பு என்ற அமைப்பை மதிக்காமலும் போப்பாதிக்கத்துக்கு தலைவணங்காமலும் இருப்பதால் இவ்வாறு நடக்கும். தேவருடைய பிரமாணத்தை காலின் கீழ் மிதிப்பவர்கள் மனித சட்டங்களை ஏற்படுத்தி அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்துவார்கள். மனிதர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டம் பண்ணுவார்கள். உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்கின்றது. அப்படி இருக்கும்போது சொற்ப பேராயிருக்கின்ற இந்த மக்கள் மட்டும் ஏன் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப செய்யக்கூடாது என்று அவர்கள் கேட்பார்கள். போராட்டம் கிறிஸ்தவத்தில் மையம் கொண்டிருக்கும்.
கிறிஸ்தவ உலகம் என்றழைக்கப்படுகின்ற உலகமே தீர்மானிக்கின்ற மாபெரும் செயல்களுக்கான அரங்கமாக இருக்கப் போகின்றது. அதிகாரத்திலிருக்கும் மனிதர்கள் போப் மார்க்கத்தின் மாதிரியை பின்பற்றி மக்களின் மனச்சாட்சியை கட்டுப்படுத்தும்படியாக சட்டங்களை இயற்றுவார்கள். பாபிலோன் தனது வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளும் குடிக்கும்படி செய்யும். எல்லா நாடுகளும் இதிலே பங்கேற்கும். இந்த நேரத்தை குறித்து வெளிப்படுத்தல் 18:3-7 வரை, 17:13-14 இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள் என்று யோவான் கூறுகின்றார். அப்போது உலகளாவிய ஒன்றுபட்ட ஒரு ஒப்பந்தமும் சாத்தானிய வல்லமைகளின் அரசியல் கூட்டாகிய மாபெரும் ஒரு ஒற்றுமையும் அங்கு இருக்கும். மேலும் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். கடந்த காலத்திலே ரோமானியத்துவத்தின் மத ஆராதனைகளையும் சடங்குகளையும் அனுசரித்து நடக்க மறுத்தவர்களை போப் மார்க்கமானது எப்படி உபத்திரவப்படுத்தி செயல்பட்டதோ அதேபோன்ற அதிகாரமிக்க அடக்குமுறை வல்லமை மனச்சாட்சியினுடைய அதிகார ஆணையின்படி தேவனை தொழுதுகொள்ள ஏற்றவாறு இருக்கின்ற மத சுதந்திரத்திற்கு எதிராகச் செயல்படும். விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இடையே நடக்கின்ற இந்த மாபெரும் போராட்டத்திலே கிறிஸ்தவ உலகம் முழுவதும் ஈடுபடுத்தப்படும்.
கிறிஸ்தவ உலகம் முழுவதும் இரு பெரும் பிரிவுகளாக, அதாவது தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை உடையவர்களாயிருக்கும் ஒரு பிரிவாகவும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி அதன் முத்திரையை தரித்து கொள்ளும் மற்றொரு பிரிவாகவும் பிரிக்கப்படும். பரிசுத்த ஓய்வு நாளை குறித்த விஷயம் கிறிஸ்தவ உலகமெங்கும் விவாதத்திற்குரிய விஷயமாக ஆகும்போது மதத் தலைவர்களும் அரசாங்க அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து ஞாயிறு ஆசரிப்பை கட்டாயமாக்கும்போது ஜனங்களிலே சிறுகூட்டத்தினராகிய ஒரு சாரார் இந்த விஷயத்தில் உலகத்தோடு ஒத்துப்போக பிடிவாதமாய் மறுப்பதால் அவர்களை உலகமே ஒட்டுமொத்தமாக சபிக்கும். கிறிஸ்தவ உலகத்தின் வெவ்வேறு அதிகாரிகளால் பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகின்றவர்களுக்கு எதிராக உத்தரவு கொடுக்கப்படும்போது அரசாங்கத்தின் பாதுகாப்பை அவர்களுக்கு விலக்கி அவர்களை அழித்துப் போடுபவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களை ஒப்புக் கொடுக்கும்போதும் தேவனுடைய மக்கள் பட்டணங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் ஓடிப்போய் சிறு சிறு கூட்டங்களாக ஒன்று சேர்ந்து பாழடைந்த ஒதுக்குப்புறமான இடங்களிலே வாசம் பண்ணுவார்கள். எதிர்ப்பை காட்டாதிருங்கள்.
நமது திருச்சபைகளில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாயிராவிட்டால் சினமடைவதற்கு வழிநடத்துகிற குணக்கூறுகளை உடையவர்களாயிருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் வேலை செய்வதற்கான அவர்களது சுதந்திரம் எடுத்துப் போடப்பட்டது என்று திரித்துக் கூறுவதன் மூலம் அவர்களுக்கு சினமூட்டப்படலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு தீவிர உணர்ச்சிக்குள்ளாக பறக்க வேண்டாம். மாறாக எல்லாவற்றையும் ஜெபத்திலே தேவனிடம் எடுத்துச் செல்லுங்கள். ஆட்சியாளர்களின் வல்லமையை அவர் மாத்திரமே தடுக்க முடியும். எந்தவொரு முன் யோசனையுமின்றி நடந்து கொள்ள வேண்டாம். ஒருவரும் தங்களது சுதந்திரத்தை துர்க்குலத்திற்கு மூடலாக பயன்படுத்தாதபடி அதை குறித்து ஞானமில்லாமல் பெருமை பாராட்ட வேண்டாம். மாறாக தேவனுடைய ஊழியக்காரரைப் போல எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். 2 பேதுரு 2:17. இந்த ஆலோசனை நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள் கொண்டுவரப்பட இருக்கின்ற அனைவருக்கும் உண்மையிலேயே மிகவும் அவசியமானதாகும். எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற அல்லது தீமையானது என பொருள் கொள்ளக்கூடிய அளவில் எக்காரியமும் காட்டப்படக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில் வேலையிலிருந்து விலகியிருங்கள்.
அமெரிக்காவின் தென்பகுதியை 2 பார்க்கவும். அமெரிக்காவின் தென்பகுதியில் 1880 மற்றும் 1890 ஞாயிறு ஆசரிப்புச் சட்டம் மிகத் தீவிரமாயிருந்தது. பார்க்கவும். அமெரிக்கன் ஸ்டேட் பேப்பர்ஸ் குறித்த காரியத்தில் இயன்றவரை அங்கு ஊழியம் மிக ஞானமாகவும் ஜாக்கிரதையாகவும் செய்யப்பட வேண்டும். கிறிஸ்து எப்படி வேலை செய்திருந்தாரோ அதே போன்ற விதத்தில் வேலை செய்யப்பட வேண்டும். மக்கள் உங்களிடத்தில் கேள்விகளை கேட்பதனால் ஓய்வு நாளையும் ஞாயிற்றுக்கிழமையையும் குறித்த உங்கள் நம்பிக்கையை அவர்கள் விரைவாக கண்டுகொள்வார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி புரிய வைக்கலாமே ஒழிய நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் வேலையிலே அவர்களது கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் அதை சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்வதன் மூலம் உங்கள் ஊழியத்தை நீங்களாகவே குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஞாயிற்றுக்கிழமையில் வேலையிலிருந்து விலகியிருத்தல் என்பது மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்வது என்று அர்த்தமல்ல. உபத்திரவம் எழும்புவது போன்ற எதிர்ப்பு எங்கு மிகவும் கடுமையாக இருக்கின்றதோ அந்த இடங்களிலே வேலை ஞாயிற்றுக்கிழமையில் செய்யப்பட வேண்டியது இருக்குமானால் நமது சகோதரர்கள் உண்மையான மிஷனரி ஊழியம் செய்வதற்கு ஒரு நல்ல தருணமாக அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
அவர்கள் உங்களிடத்தில் வந்து, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் வேலையை நிறுத்த வேண்டும், உங்களது அச்சகங்களை மூட வேண்டும் என்று சொல்வார்களானால் உங்கள் அச்சகங்களில் வேலை தொடர்ந்து நடக்கட்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்ல மாட்டேன். ஏனெனில் போராட்டம் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையில் உள்ளதல்ல. ஞாயிற்றுக்கிழமையை விக்கிரகமாக்கிக் கொண்டிருக்கிற நமது அயலகத்தாரை தீர்மானிக்கப்பட்ட முயற்சிகளினால் எரிச்சலூட்ட நம்மீது கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்பது போல் நாம் எண்ணிக்கொள்ளவும் கூடாது. அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் நம்மீது பணியை வருவித்துக் கொண்டு அவர்களுக்கு முன்பாக வேண்டுமென்றே பணி செய்ய சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளவும் கூடாது. நம்முடைய சகோதரிகள் தங்கள் துணிகளை துவைப்பதாக வெளிக்காட்டிக்கொள்ள ஞாயிற்றுக்கிழமையை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஞாயிற்றுக்கிழமையில் ஆவிக்குரிய செயல்களில் ஈடுபடுங்கள். ஞாயிறு ஆசரிப்புச் சட்டம் வலியுறுத்தப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற உங்களது கேள்விக்கு நான் பதில் கொடுக்க முயற்சிக்கின்றேன்.
ஒரு சமயத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிற ஒரு உபத்திரவத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது போலவே நாங்கள் எதிர்பார்த்திருந்தபோது கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் என்னவெனில், கீழிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமையால் ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்துவதற்கென்று மக்கள் ஏவப்படும் பொழுது 7 அட்வெண்டிஸ்ட் மக்கள் அந்த நாளில்
தங்களது சாதாரண வேலையை செய்யாதபடிக்கு விலகியிருந்து அந்த நாளை மிஷனரி வேலைக்கான முயற்சி எடுப்பதற்காக தத்தம் செய்வதன் மூலம் தங்களது ஞானத்தை காட்ட வேண்டும் என்பதாகும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டங்களை வெளிப்படையாக எதிர்த்து நிற்பதென்பது அந்த சட்டத்தை வலியுறுத்தும் மதவெறியர்களின் உபத்திரவப்படுத்துகின்ற காரியத்திலே அவர்களை இன்னும் உறுதிப்படுத்தும். நீங்கள் சட்டத்தை மீறுபவர்களென்று உங்களை அழைக்கும் விதமாக எவ்விதத்திலும் நீங்கள் அவர்களுக்கு இடமளிக்க வேண்டாம். குற்றமாக கருதப்படக்கூடிய வேலையை செய்யாமல் தன்னை விலக்கிக் கொண்டு சமாதானத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஞானத்தை உணர்ந்தவனாயிருக்கின்றேன் என்று வெளிக்காட்டுவதனால் ஒருவன் மிருகத்தின் முத்திரையை பெறுவதில்லை.
கர்த்தருக்காக செய்து முடிக்கக்கூடிய அதிகமான வேலையை பல்வேறு வழிகளில் கொண்டு செல்லும்படியாக ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்நாளிலே திறந்த வெளிக்கூட்டங்கள், வீட்டுக்கூட்டங்கள் போன்றவை நடத்தப்படலாம். வீடு வீடாகச் சென்று ஊழியம் செய்யலாம். எழுதக்கூடியவர்கள் தங்களது ககட்டுரைகளை எழுதுவதற்காக இந்த நாளை ஒதுக்கலாம். எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் மத சம்பந்தப்பட்ட ஆராதனைகளை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தலாம். இப்படிப்பட்ட கூட்டங்களை மிகவும் சுவாரஸ்யமானதாக ஆக்குங்கள். உண்மையான எழுப்புதல் பாடல்களை பாடுங்கள். நமது இரட்சகருடைய அன்பை குறித்து வல்லமையோடும் நிச்சயத்தோடும் பேசுங்கள். வெவ்வேறு இடங்களில் கூட்டங்கள் நடத்துவதற்காகவும் மருத்துவ மிஷனரி வேலை செய்வதற்காகவும் மாணவர்களை வெளியே அழைத்துச் செல்லுங்கள். அந்நாளிலே அவர்கள் மக்களை அவர்களது இல்லங்களில் கண்டு சத்தியத்தை கொடுப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்வார்கள். இவ்விதமாக ஞாயிற்றுக்கிழமையை செலவழித்தல் கர்த்தருக்கு எப்பொழுதுமே ஏற்றதாகும். எதிர்ப்பினால் சத்தியத்தின் அழகு தெளிவாக காட்டப்படும்.
பிரமாணத்தை ஒன்றுமில்லாமலாக்க சபையும் உலகமும் ஒன்று சேரும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்றவர்களின் வைராக்கியம் அதிகமாகும். தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக எழும்பும் அனைத்து எதிர்ப்புகளும் சத்தியத்தின் முன்னேற்றத்திற்கான வழியை உண்டு பண்ணும். மேலும் சத்தியத்தைச் சொல்பவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக அதனுடைய மதிப்பை குறித்து எடுத்து சொல்வதற்கான வல்லமையை அது அளிக்கும். எதிர்ப்பும் உபத்திரவமும் மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுவது போல சத்தியத்திலிருக்கின்ற அழகையும் வல்லமையையும் வேறு எதுவும் வெளிப்படுத்தி காட்ட முடியாது. 1. ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்துவதற்காக அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கப்படுகின்ற இந்த காலம் போலியான ஓய்வு நாளுக்கு எதிராக உண்மையான ஓய்வு நாளை குறித்து உலகிற்கு அறிவிக்கின்ற மிகச் சரியான சந்தர்ப்பமாகும். கர்த்தர் தமது அனுக்கிரகத்தின்படி நமக்கு முந்திச் சென்று கொண்டிருக்கிறார். 4 கற்பனையாகிய ஓய்வு நாளை குறித்த சத்தியம் சட்டசபை கூட்டங்களுக்கு முன்னிலையில் கொண்டுவரப்படத்தக்கதாக தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமையை குறித்த சர்ச்சைக்குரிய கேள்வி முன்னுக்கு கொண்டுவரப்படுவதை அனுமதித்திருக்கின்றார். இப்படியாக தேசத்தின் தலைவர்களாய் செயலாற்றுகின்ற முதன்மையான மனிதர்கள் தங்களது கவனத்தை தேவனுடைய வார்த்தையின் உண்மையான ஓய்வு நாளை பற்றி சாதகமாகச் சொல்லப்படும் சாட்சியை கேட்கும்படியாக கொண்டுவரப்படுவர். மனுஷருக்கு கீழ்ப்படிவதைக் காட்டிலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
சத்தியத்தின் ஆதரவாளர்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படையான ஒரு எதிர்பார்ப்பை அலட்சியப்படுத்துவதா அல்லது தங்களது சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதா என்பதை குறித்து தெரிந்தெடுக்கும்படியாக இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கின்றனர். நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டுக் கொடுத்து மனிதனுடைய பழக்க வழக்கங்களையும் சமுதாய கலாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்வோமானால் மற்ற மனிதர்கள் மத்தியில் சேர்ந்து வாழ்வதற்கும் வாங்குவதற்கும் விற்பதற்கும் அனுமதிக்கப்படுவோம். நமது உரிமைகளும் மதிக்கப்பட்டிருக்கும். மாறாக தேவனுக்கு உண்மையாயிருக்கும் காரியத்தில் நாம் தொடர்ந்து இருப்போமானால் அது மனிதர்கள் மத்தியில் நமது உரிமைகளை தியாகம் செய்வதாகவே இருக்கும். ஏனெனில் தேவனுடைய பிரமாணத்தின் விரோதிகள் மார்க்க சம்பந்தமான விசுவாசக் காரியங்களிலும் மனிதர்களுடைய மனச்சாட்சியை கட்டுப்படுத்தும் காரியங்களிலும் நாம் தனித்து முடிவெடுப்பதை நசுக்கிப் போடும்படியாக ஒன்றாக இணைந்திருக்கின்றனர்.
தேவனுடைய மக்கள் மானிட அரசாங்கத்தை தெய்வீக நியமத்தின் ஒரு மதச்சடங்காக அங்கீகரித்து அதன் அதிகாரம் அதனுடைய சட்டபூர்வமான எல்லைக்குள்ளாக எவ்வளவு காலம் உபயோகப்படுத்தப்படுமோ அதுவரைக்கும் அதனை அரசியல் சட்டத்தை ஒரு பரிசுத்தமான கடமையாக எழுத்தினாலும் மாதிரியினாலும் அதற்கு கீழ்ப்படியும்படியாக போதிப்பர். ஆனால்
தேவன் உரிமை கோரும் காரியத்துக்கு எதிராக அதனுடைய உரிமை கோருதல் இருக்கும்போது மனிதனுக்கு கீழ்ப்படிவதைக் காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை மானிட சட்டங்கள் அனைத்திற்கும் மேலாக ஒரு அதிகாரமானதாக அங்கீகரிக்கப்பட்டு கீழ்ப்படியச் செய்யப்பட வேண்டும். கர்த்தர் இப்படி சொல்லுகின்றார் என்ற ஒரு கூற்று சபையும் அரசாங்கமும் இப்படி சொல்கின்றது என்ற கூட்டிற்காக ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது. உலகின் பெரும் அதிகாரம் கொண்டவர்களின் அனைத்து மகுடங்களுக்கு மேலாக கிறிஸ்துவின் கீரிடம் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும். சாத்தானுக்கு முதன்மையான நிலையை மனிதர்கள் கொடுக்கச் சம்மதித்தால் அவன் அவர்களுக்கு உலகத்தின் இராஜ்யங்களையெல்லாம் தருகின்றான். அநேகர் இப்படிச் செய்து பரலோகத்தை தியாகம் செய்கின்றனர். ஆனால் பாவம் செய்வதைக் காட்டிலும் மரித்துப் போவது நலமாகும். ஏமாற்றுவதைக் காட்டிலும் குறைபடுவது வறுமையிலிருப்பது நலமாகும் பலமாகும். பொய் சொல்வதைக் காட்டிலும் பசியோடு இருப்பது நலமாகும்.